தோழர்கள் அவர்கள் உண்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் புனித சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பான இஸ்லாமிய சகோதர பெருமக்களை எந்த விடயங்களை இறைச்சகன் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்ந்து தடுத்து நடக்கும்படி தடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படியும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். ரம்யவான்களே, இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள், இன்றைய நாளையிலே ஒரு துஆவை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தை இந்த மனிதர் இபாதத்தில் கழிப்பாரோ, துஆவின் மூலம் கழிப்பாரோ, அவருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வஹியின் மூலம் அறிவித்து கொடுக்கப்படுகிறது. தன்யவான்களே, இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே நாமும் வீண் வார்த்தைகளை விட்டுவிடுவோம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான தலவாசுகளை சொல்லுவோம், அதிகமான துஆக்களுடைய இவாரத்துகளை துஆக்களுடைய வார்த்தைகளை ஓதுவோம். இருளையிலும் உயர்தரமான வெற்றியை பெற்ற மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. தன்யவான்களே, இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, உலக முஸ்லிம்களுக்கு என்று தனித்துவம் வாய்ந்த ஒரு இபாதத்து தான் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத். அந்த ஹஜ்ஜுடைய திரு பிறநாளை நாம் கழித்து விட்டு அல்லாஹுடைய மாளிகையில் இன்று நாம் இறைத்திக்காவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இதே வேளையிலே அல்லாஹுடைய சூனத்திலே ஷஹீத் என்ற பட்டத்தை பெற்ற முழு உலகத்தின் நான்கு புறங்களில் இருந்தும் அந்த காபாவை நோக்கி வந்த மக்களில் 700 மக்கள் இன்று அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய அரசினுடைய நிலையிலே அல்லாஹுடைய உயர்தரமான சுவர்க்கத்திலே ஷஹீதுடைய பட்டத்தை பெற்ற நிலைமையில் இன்று அங்கு நபிகளாருடைய திருமுகத்தை காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் உலகிலே எம்மை போன்று வாழ்ந்த சில இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களுடைய மரணத்தையும் அவனுக்கு விரும்பக்கூடிய முறையிலே
ஷஹீதுடைய பட்டியலிலே எங்களுடைய பெயரும் இடம்பெறக்கூடிய முறையில் எங்களுடைய மரணத்தையும் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் உதவி அளிப்பானாக. கண்ணியவான்களே, இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, இந்த காபத்துல்லா அல்லாஹுடைய மாளிகை. அந்த காபாவை ஏன் அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறான், ஏன் இந்த காபா விசாலமாக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் வரலாற்றை அறிந்த மக்கள் படித்திருக்கிறோம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தின் கடைசி காலங்கள் நெருங்கும் பொழுது என்னுடைய உம்மத்தில் அதிகமானோர் இடத்திலே இந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சில மக்கள் மாத்திரமே அந்த இபாதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாக, ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, எங்களிடத்திலே அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்திலே எமக்கு தொழிலை தந்திருக்கிறான், வியாபாரத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், பணத்தை தந்திருக்கிறான். இதனை அடிப்படையாக எடுத்த நாங்கள் அந்த வசதி படைத்தவர்கள் என்ற பட்டியலிலே எங்களுடைய பெயர்கள் இருக்கிறது என்று விளங்கிய நாங்கள் எத்தனையோ மனிதர்கள் அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்துகளை செய்துவிட்டோம். இன்னும் அதிகமானோர் அவர்களுக்கு வசதி இருக்கிறது, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லை. கண்மணி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என்னுடைய உம்மத்தை சார்ந்த மக்கள் நானும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு வசதி இருக்கும், ஏற்பாடுகள் இருக்கும். அவர்களை காபத்துல்லாவுக்குள்ளால் அல்லாஹ் அழைக்க மாட்டான், அந்த காபத்துல்லாவுக்குள்ளால் அல்லாஹ் அவர்களை நெருக்கிக் கொள்ள மாட்டான். என்னுடைய உம்மத்தினர்களில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ நாடுகளிலே பிறந்திருப்பார்கள். ஆனால் நான் பிறந்த, நான் மரணித்த, நான் வளர்ந்த இந்த பூமியிலே மரணமடைவார்கள். அவர்கள் கயாமத்துடைய நாளையிலே என்னுடைய பாதணியின் கீழால், என்னுடைய பாதத்துக்கு கீழால், என்னுடைய காலுக்கு கீழால் ஷஹீத் என்ற பட்டத்தை பெற்ற நிலைமையில் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நண்பரை போன்றிருந்த ஒரு நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எத்தனையோ மனிதர்கள் உலகத்திலே உங்களுடைய கால, உங்களுடைய பாதத்துக்கு கீழால் கயாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் உலகத்தில் எத்தனையோ திசைகளிலே வாசி வசித்து வருகிறார்களே, அவர்கள் நீங்கள் இல்லாத ஒரு காலத்தில் வந்தால் எப்படி உங்களுடைய பாதத்துக்கு கீழால் அவர்கள் எழும்ப முடியும் என்று கேட்ட பொழுது நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்று என்ன சம்பவம் நடந்திருக்கிறதோ அதனை நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். உலகத்திலே பல பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் எப்பொழுது என்னுடைய இந்த ஹரமுக்கு, மக்காவினுடைய ஹரம், மதீனாவுடைய ஹரம் இந்த எல்லை பகுதிக்குள்ளால் வந்து மரணிக்கிறார்களோ அவர்களுடைய கபரும் என்னுடைய கபரும் அருகருகே இருக்கும். கயாமத்துடைய நாளையே நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பும் பொழுது அந்த மக்களும் என்னுடன் சேர்ந்து எழும்புவார்கள் என்று நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன அந்த ஹதீஸ் இந்து உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாளை என்ன நடக்கும் தெரியுமா? நாளை என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த ஹதீஸ் அமலுக்கு வரும், அதிகமான இடத்திலே பணவசதி இருக்கும், அச்சு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும், அவர்களுடைய நீயத்து கெட்டதாக இருக்கும். எத்தனையோ கட்டங்களில் பணம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்காத ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர்களை எல்லாம் காபாவுக்கு அழைக்க மாட்டோம் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸ் அமல் செய்யப்படுவதற்கு குறுகிய காலம் தான் இருக்கிறது. கண்ணியவான்களே, இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகிறார்கள், உலகத்தின் கடைசி காலம் வரும் பொழுது என்னுடைய உம்மத்தினர்கள் இந்த காபாவை பாதுகாக்க வேண்டும் என்று அதிகமானோர் அவர்களுடைய சிந்தனையே இந்த காபாவை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இருக்கும். உலகத்திலே குறைந்த மக்கள் பணத்தால் பெரிய மக்கள், பதவியால் பெரிய மக்கள், சக்தியால் ஆதிக்கத்தால் முழு உலகையுமே வசப்படுத்தி இருக்கக்கூடிய குறுகிய எண்ணிக்கையுள்ள மக்கள் இந்த காபாவை எடுத்து தரைமட்டமாக்கி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா அந்த காலத்தில் நாம் இருந்தால் உண்மையான மூமினாக இருக்க வைக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அதற்கு முன்னால் நாங்கள் மரணம் அடைய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தெளிவாக சொன்னார்கள். அந்த காலம் எப்படிப்பட்டது என்றால், முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இந்த காபாவை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை இருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதர் காபாவுக்குள்ளால் நுழைவான். நபிகளாருடைய அந்த வார்த்தையை கேட்ட நபித்தோழர்கள் கண் கலங்கியவர்கள் நபிகளாரிடம் கேட்டார்கள், யார சூழல்லா, ஒரே ஒரு மனிதர் காபாவை இடித்து தரைமட்டமாக்குவாரா, முழு உலகத்தில் இருக்கும் முஸ்லிம்களால் அந்த ஒரு மனிதரை தடுக்க முடியாதா என்று கேட்கும் பொழுது நபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒரு மனிதர் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறேன், அவன் எங்கிருந்து வருவான் என்றும் சொல்லுகிறேன் என்று சொன்னவர்கள் ஸுல் ஹுவைஸிரா என்ற பெயரின் மூலம் அழைக்கப்படக்கூடிய கட்டை உயரம் குறைந்த ஒரு மனிதன். அவனுடைய கால்கள் கவட்டையாக இருக்கும், அவனுடைய முடி சுருக்கையாக இருக்கும், அவனுடைய மேனியின் நிறம் சிவப்பு வெண்மை கலந்த நிறமாக இருக்கும் ஒரே ஒரு மனிதர் காபாவுக்குள்ளால் நுழைவான். நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்ற அடையாளத்தை இதற்கு முன்னதாக தஜ்ஜாலுக்கும் சொல்லியிருந்தார்கள். தஜ்ஜால் அல்ல, வேறொரு மனிதர் ஸுல் ஹுவைஸிரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் காபாவுக்குள்ளால் செல்வான், முழு காபாவையும் உடைத்து தரைமட்டமாக்கி விடுவான். உலகத்திலே இருக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட பரிசுத்தமான முஸ்லிம்கள் கண் கலங்கிக் கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நல்ல மக்கள் தோல்வி அடைவார்கள். கெட்ட மனிதர்கள் காபிகள் முஸ்லிம்களாக இருந்தும் அந்நிய சக்திக்கு உதவி அளிக்கக்கூடியவர்கள், அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, அந்த காலம் நெருங்கி விட்டது சகோதரர்களே. எப்படி அந்த காலம் வருகிறது என்றால், ஒரே ஒரு மனிதர் அந்த காபாவுக்குள்ளால் சென்று எப்படி முழு காபாவையும் இணைக்க முடியும், தகர்க்க முடியும், இந்த சவுதி அரசாங்கம் விட்டுவிடுமா அல்லது முழு உலக இஸ்லாமிய நண்பர்கள் விட்டு விடுவார்களா என்ற ஒரு கேள்விக்குறி எங்களுடைய உள்ளத்திலே பதிகிறது அல்லவா. அந்த கேள்விக்குறி நபிகளாருடைய வாயின் மூலமாக அந்த கேள்விக்குரிய சரியான பதில் வருகிறது. அந்த ஸுல் ஹுவைஸிரா எந்த பிரதேசத்தில் இருந்து வருவான் தெரியுமா, துருக்கி நாட்டில் இருந்து வருவான் என்ற அந்த திசையை நபிகளார் சுட்டி காட்டினார்கள். துருக்கி நாட்டுக்கும் இந்த காபாவுக்கும் மதீனாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அதிகமான காலங்கள் கழிந்து கொண்டிருக்கும் பொழுது துருக்கி நாட்டிலே சுல்தான் நூருதீன் என்ற ஒரு தக்குவா உள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மக்கள், அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை எங்களுக்குரிய தலைவராக நியமனம் செய்ய வேண்டும் என்ற பேராசையிலே அவரை துருக்கி நாட்டின் மன்னராக நியமனம் செய்தார்கள். அவருடைய அரச தர்பாரிலே தக்குவா உள்ள சமூகத்தை கட்டி எழுப்பினார். அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய பண்பாட்டை உருவாக்கி வந்தார். ஒரு நாள் அந்த மனிதர், அந்த மன்னர் தகஜத்துடைய நேரத்திலே எழும்பி பார்க்கிறார். அவருடைய மக்கள் தகனரும் அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள். இவர் கண்ணீர் வடித்த வண்ணம், இவருடைய கண்கள் சிவந்த அடையாளத்துடன் இவர் முசல்லாவில் நின்று கொண்டிருக்கிறார். அன்றைய நாள் சுபகுடைய தொழுகை தொழுது முடிந்ததின் பின்னால் சொல்லுகிறார், நான் இந்த துருக்கியை விட்டு சில மாதம் நான் மக்காவுக்கு மதீனாவுக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த துருக்கியை விட்டு நான் செல்ல இருக்கிறேன். நான் வரும் வரைக்கும் என்னுடைய ஆட்சியை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆட்சியினுடைய சகல விடயத்தையும் சிலருக்கு பொறுப்பு கொடுத்து விட்டு துருக்கியிலிருந்து மதீனாவை நோக்கி நேரடியாக வருகிறார்கள். மதீனாவை வந்தடைந்தவர் சுல்தான் நூருதீன் வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த 1956 ஆண்டுதான் இந்த சவுதிக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பண வளம், இந்த பெட்ரோல் என்ற கனிவளம் பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் இந்த சவுதி அரசாங்கமும் சாதாரண வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு நாடாகத்தான் இருந்தது. ஆனால் துருக்கிஸ்தான் அன்றைய காலத்திலே செல்வம் வடிந்தோடக்கூடிய ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாடாக இருக்கும் பொழுது சுல்தான் நூருதீன் மதீனாவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இந்த சவுதியினுடைய மக்கா மதீனாவினுடைய அங்கிருந்த மன்னர்களும்
தலைவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். சுல்தான் நூருதீனை வரவேற்றார்கள். மதீனாவுக்குள்ளால் வந்தவர் பகல் மூன்று பகல்கள் நோன்பு நோற்றார்கள், இரவிலே நின்று வணங்கினார்கள். நான்காவது தினம் எதற்கு வந்திருக்கிறார்கள், என்ன காரணம் என்று மதீனா மக்காவினுடைய தலைவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய இந்த மதீனாவில ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டார்கள். சகல மக்களும் சொன்னார்கள், எங்களுக்கு மத்தியில எந்த பிளவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த வறுமையும் எங்களிடம் இருந்து கலட்டி எடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் சுல்தான் நூருதீன் கேட்க ஆரம்பித்தார், உங்களுடைய வறுமை எந்த முறையில் போக்கப்படுகிறது, உங்களுடைய வறுமை எந்த முறையில் கலட்டப்படுகிறது, உங்களுடைய வறுமையை கலத்திய மக்கள் யார் என்று கேட்ட பொழுது இரண்டு நீக்ரோ மனிதர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள், பகல் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள், தங்களுடைய சொந்த பணத்திலே முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழைகளையும் கண்டறிந்து அவர்களுக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் சுல்தான் நூருதீன் அகப்பார்வை உள்ள ஒரு மனிதராக இருந்தார். அந்த இரண்டு மனிதர்களையும் நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இருவரையும் சந்திக்க செல்லும் பொழுது மகரிபுடைய நேரம், இருவரும் இஃப்தாருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இஃப்தாருடைய நேரம் முடிவடைகிறது. சுல்தான் நூருதீன் இருவரையும் சந்தித்து விட்டு வீடு திரும்பி விட்டார். இவரும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமான ஒரு மனிதர் அல்லவா, இரவிலே தண்ணீர் கட்டி தொழுது கொண்டிருக்கும் பொழுது இவருடைய சிந்தனைக்கு வருகிறது, அந்த இரண்டு மனிதர்களும் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நாங்கள் சோதிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று சிந்தனை வந்தால் மீண்டும் அவர் தன்னுடைய அறையை விட்டு வெளியிலே சென்று மதீனாவின் சில வீட்டு கதவுகளை தட்ட ஆரம்பிக்கிறார். அந்த வீட்டில் இருந்து வந்த மனிதர்களிடம் கேட்கிறார், இந்த இருவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முழு மக்களும் சொன்ன வார்த்தை இதுதான், பகல் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள், தங்களுடைய பணத்திலே தான தர்மம் கொடுக்கிறார்கள், நல்ல மனிதர்கள், தக்குவா உள்ளவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமானவர்கள் என்று சொன்னவுடன் சுல்தான் நூருதீன் இருவரையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறுநாள் சுபகுடைய தொழுகையை தொழுது முடித்ததின் பின்னால் இருவரையும் சந்திக்க சென்றார். இருவருடைய இருவரையும் பரிசோதிக்கிறார். இருவருடைய அறைகளையும் பரிசோதித்தால் அவர்கள் தொழுவதற்குரிய முசல்லாக்களும், அவர்கள் ஓதுவதற்குரிய குர்ஆன்களும், அவர்கள் செய்வதற்குரிய அமல்களுடைய ஏற்பாடுகளையும் தவிர வேறு எந்த பொருட்களும் வீட்டிலே கிடையாது என்று அறிவிக்கப்படுகிறது. சுல்தான் நூருதீன் வீட்டுக்கு மீண்டும் தன்னுடைய அறைக்கு திரும்புகிறார். மீண்டும் அந்த அறையை பரிசோதிக்க சென்று பார்க்கிறார். அவர்கள் விரித்திருந்த அந்த முசல்லாவை தூக்கி பார்க்கிறார். முசல்லாவுக்கு கீழால் இரண்டு முசல்லாவையும் தூக்கி பார்த்தால் இரண்டு முசல்லாவுக்கு கீழால் அவர்கள் அந்த அறையிலிருந்து நபிகளாருடைய ஜியாரத் வரைக்கும் பங்கர் குழி தோண்டி நபிகளாருடைய ஜனாதாவையும் சையதுனா அபூபக்கர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ஜனாதாவையும் கடத்தி மோகோவுக்கு எடுத்து செல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். அந்த மூன்று ஜனாதாக்களையும் மொரோக்கோவுக்கு கொண்டு செல்ல வேண்டியதில்லை, இந்த பரிசுத்தமான இடத்தில் இருந்து வெளியே எடுத்து விட்டால் உங்கள் இருவருக்கும் கோடிக்கணக்கான பொற்காசுகளை தருவோம் என்று மொரோக்கோவை தலைமைத்துவப்படுத்திய இந்த யகூதிகளை நசாராக்கள் திட்டம் தீட்டி இருந்தார்கள். இருவரும் இருந்த அதே அறையில இருவரையும் சிறைப்படுத்தார்கள். அந்த குழிக்குள்ளால் பூந்து வந்து பார்க்கிறார்கள். இன்றைய இரவிலே இவர்கள் இவர்களை பற்றி ஆய்வு செய்த ஒரே காரணத்துக்காக வேண்டி இந்த இரவில் மாத்திரம் அவர்களுடைய வேலையை நிறுத்தி வைத்திருந்தார்கள். மறுநாள் சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் என்றிருக்கும் பொழுதுதான் சுல்தான் நூருதீன் அந்த இடத்துக்கு சென்று விட்டார். அன்றைய நாளும் அதற்கு முந்தைய நாளின் இரவிலும் சுல்தான் நூருதீன் செல்லாவிட்டால் பரிசுத்தமான அந்த மூன்று ஜனாதாக்களையும் அந்த பரிசுத்தமான இடத்தில் இருந்து அகற்றி இருப்பார்கள் அந்த பாதிகள். சுல்தான் நூருதீன் குடித்தார். இருவருக்கும் முதல் விடுத்தம் அந்த அரபி நாட்டிலே முதல் விடுத்தம் தூக்கு தண்டனை மரண தண்டனை இந்த இருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. முழு மதீனாவாசிகளும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி புதிய ஒரு மனிதர் எங்களுடைய ஊருக்குள்ளால் வந்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்ன காரணத்தால் அவரிடம் நாங்கள் மாற்றிவிட்டோம், அவருடைய பேச்சை நாங்கள் கேட்டுவிட்டோம், அவர் சொல்வதை நம்பிவிட்டோம். இவர்கள் இருவருமே இப்படிப்பட்ட பாவிகளா என்று சிந்திக்க கொண்டிருக்கும் பொழுது சுல்தான் நூருதீன் இருவரும் எவ்வளவு பணங்கள் ஊருக்கு செலவழித்தார்களோ அந்த பணங்கள் சகலதையும் தன்னுடைய கணக்கிலிருந்து அந்த பணங்களை சேகரித்து பணப்பார்சலையும் இருவருடைய சடல பார்சலையும் அந்த மொரோக்கோவுக்கு அனுப்பி வைக்கிறார். அதன் பின்னால் சுல்தான் நூருதீன் திருப்தி கண்டார். மீண்டும் சில நாட்கள் அந்த மதீனாவிலே தங்கியவர் மக்காவுக்கு வந்து சில நாட்கள் தங்குகிறார். அதற்கு பின்னால் மதீனாவுக்கு செல்கிறார். இப்படியே இருந்துவிட்டு அந்த சவுதியினுடைய அரசாங்கத்தை ஒன்றழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சொன்னார், இந்த கபாவை நானோ நீங்களோ பாதுகாக்க முடியாது. உண்மையான விசுவாசிகள் அவர்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். இந்த காபாவையும் இந்த மதீனாவுடைய ரெண்டு பள்ளி வாயல்களுடைய அறமுடைய எல்லா பகுதிகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன், இந்த மக்கா மதீனா ரெண்டு பள்ளி வாயல்களுடைய ஹரமின் எல்லை பகுதிகளை நான் இரும்பு கவசத்தால் இரும்பை உருக்கி பூமிக்கு கீழால் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அடி அளவுக்கு பூமியை தோண்டி இரும்பு கவசங்களை ஊற்றி பாதுகாப்பு இட்டு கொடுத்தார். இன்றும் கூட அந்த ஹரமுடைய எல்லைக்கு வெளியிலே ஒரு துவாரத்தை போட்டு அந்த துவாரம் வழியிலாக ஹரத்துடைய எல்லத்திற்குள்ளால் யாரும் போக வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் போக முடியாத அளவுக்கு பலத்த பாதுகாப்பின் மூலம் இரும்பு கவசங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த சுல்தான் நூருதீனுடைய உள்ளத்திலே இந்த கவசங்களை போட்டதின் பின்னால் ஒரு பயம் வருகிறது. இரண்டே மனிதர்கள் தங்களிடம் இருந்த பணத்தை எடுத்து இந்த மதீனாவுக்கு வந்ததின் பின்னால் இங்க இருக்கக்கூடிய ஏழைகளை ஏமாற்றி விட்டார்களே. ஒரு அரசாங்கமே இந்த பரிசுத்தமான நாட்டுக்குள்ளால் பணத்துடன் இறங்கி விட்டால் இந்த மக்கள் காபாவையும் மஸ்ஜித் நபவியையும் பறிகொடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தால் சுல்தான் நூருதீன் அன்று ஒரு உடன்படிக்கையை எழுதினார். என்ன உடன்படிக்கை என்றால், இந்த மக்கா மதீனாவினுடைய எல்லை பகுதியை நான் இரும்பு கவசம் இட்டு தருவேன். அப்படி இரும்பு கவசத்தால் பாதுகாப்பு இட்டு தந்தால் அந்த பாதுகாப்பு இட்டதின் காரணத்தால் இந்த இரண்டு அறமுடைய எல்லை பகுதியும் சவுதி அரசாங்கத்துக்கு சொந்தமானதல்ல, துருக்கி அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்று உடன்படிக்கையை எழுதினார். சவுதியில் இருந்த அன்றைய மனிதர்களும் அந்த உடன்படிக்கையை கைத்தாக்கிட்டார்கள். இன்று அந்த மக்காவும் மதீனாவும் பள்ளி வாயல்களுடைய எல்லை பகுதியும் இந்த சவுதிக்கு சொந்தமானதல்ல, துருக்கிக்கு சொந்தமானது, துருக்கி அரசாங்கத்திற்கு சொந்தமானது. இரண்டு வருடங்களுக்கு முன்னால் உலகத்தில இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தின் நட்பு நாடாக துருக்கி நாடு மாறிவிட்டது. இப்பொழுது துருக்கி நாட்டினுடைய கலாச்சாரம் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தின் மூலம் ஏதாவது ஒரு நாகரீகம் என்ற ஒரு வார்த்தை வெளியிடப்பட்டால் அந்த வார்த்தை துருக்கியில அமல் செய்யப்படும். ஏன் அமல் செய்யப்பட வேண்டும் என்றால், எங்களுடைய இரண்டு நாடுகளும் நட்பு கொண்ட நாடு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ் இப்பொழுது சொல்லுகிறது, அந்த துருக்கியில் உள்ளவர்கள் இப்பொழுது ஒரே ஒரு மனிதரை காபாவுக்கு அனுப்பினால் அந்த காபாவை தரைமட்டமாக்க முடியும், சவுதி அரசாங்கத்தால் கையடிக்க முடியாது. இதனை பாதுகாப்படுத்த வேண்டித்தான் சவுதி அரசாங்கம் என்ன செய்கிறது, அழகாக பொருத்தமாக அமைப்பாக கட்டப்பட்டிருந்த இதே கட்டிடம் அடுத்த வருடம் சென்று பார்த்தால் அங்கிருக்க மாட்டாரு, அது தரைமட்டமாக்கப்பட்டு விட்டு வேறொரு புறத்தில அதே போன்று அழகான விசாலமான அமைப்பான ஒரு கட்டிடம் கட்டப்படும். அதற்கு அடுத்த வருடம் வந்து சென்று பார்த்தால் அந்த கட்டிடமும் இடித்து உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கும். என்ன காரணம் என்றால், அந்த அரசாங்கத்திற்கு தெரியும், நாங்கள் பொருத்தமான கட்டிடத்தையே உடைக்கிறோமே, மீண்டும் அதே இடத்தில் கட்டுகிறோமே, மீண்டும் அதை உடைக்கிறோமே, வேறொரு விடயத்தை கட்டுகிறோமே, ஏன் இப்படி செய்கிறோம் என்று அவர்கள் மடத்தனத்தால் செய்யவில்லை. அந்த புனர் நிர்மாணம் இன்னும் முடியவில்லை என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது இந்த காபாவினுடைய மஸ்ஜித் நபவியுடைய புனர் நிர்மாணம் முடிந்து விடுகிறதோ, இதனுடைய கட்டுமான வேலைகள் முடிந்து விடுகிறதோ, அன்றைய தினம் இந்த காபாவையும் மஸ்ஜித் நபவியையும் துருக்கி அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்காது இருப்பதற்கு தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கட்டிட வேலையை இன்னும் முடியவில்லை, உடைக்கிறார்கள், கட்டுகிறார்கள், முடியவில்லை முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது சௌதி அரசாங்கத்திற்கு ஒரு மனிதரால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு செல்வங்களும் சொத்துகளும் பணங்களும் பாதுகாக்கும் உரிமையும் இருக்கிறது. அந்த அரபியர்களுடைய உள்ளத்தில் காபாவை ஈமான் கொண்டிருக்கிறார்கள், காபாவை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. அந்த துருக்கியில் உள்ள மனிதர்கள் பலகீனம் அடைந்து விட்டார்கள், காபிர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது காபாவில் இருக்கக்கூடிய இந்த சவுதியில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் நினைக்கிறார்கள், இந்த காபாவை நாங்கள் துருக்கிக்கு ஒப்படைத்து விடக்கூடாது. சில வருடங்களுக்கு முன்னால் துருக்கி அரசாங்கத்திடம் சாணையாக பேசினார்கள். அந்த ஏற்கனவே உங்களுக்கு நாம் எழுதி தந்திருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கைக்கு பகரமாக எவ்வளவு நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த பணத்தை நாங்கள் தருகிறோம் என்று சொன்ன பொழுது துருக்கி அரசாங்கம் எங்களுக்கு பணம் முக்கியமானதல்ல, அந்த இடம் முக்கியமானது என்ற ஒரு வாக்களத்தை சூசகமாக சொல்லி இருந்தார்கள். இன்றும் கூட இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருப்பது சவுதியினுடைய அரசாங்கம் அல்ல, மக்கா மதீனாவுக்கு இந்த பள்ளி வாயில்களுக்கென்று தனித்த அரசியல் தலைவர்களும் தனித்த நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களில் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று முழு உலகமும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையை சொல்லும் பொழுது அழகான கிராஸ் ஓதப்பட்டால் இதுதான் அபத்துல்லாவுடைய இமாம் காரி அப்துல் ரஹ்மான் சுதைசி ஓதியது என்று சொல்லுகிறோமே, அந்த காரி தான் அபத்துல்லாவினுடைய நிர்வாக தலைவராக இருக்கிறார். அவருடைய ஏற்பாடுக்கு கீழால் தான் அழகான பொருத்தமான பில்டிங்களை கூட அவர்கள் உடைத்து விடுவார்கள், மீண்டும் அதே இடத்தில் கட்டுவார்கள். இந்த பணம் இவர்களுக்கு பெரியதல்ல, இதை விடவும் எவ்வளவு செலவு போனாலும் அந்த பணத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வலுவான ஒரு ஆட்சியாளர்கள் உருவாகிவிட்டார்கள். அப்படி உருவாகி இருந்தும் கூட இந்த உடன்படிக்கையை அவர்களால் மீட்டு எடுத்துக் கொள்ள முடியவில்லை என்ற ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கிறது. இந்த வருடம் என்ன செய்திருக்கிறது, கட்டி வரப்பட்ட கட்டுமான வேலை அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே இவர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு திடீர் விபத்து நடந்து சில மனிதர்கள் அஜுடைய காலம் வருவதற்கு முன்னாலே ஷஹீதாகி விட்டார்கள். இப்பொழுது அஜிலும் கூட சன நெருக்கடியின் காரணத்தாலே 700 மனிதர்கள் மரணித்து விட்டார்களே என்ற கோட்டை முழு உலகக்கும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாடும் சவுதியை குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சவுதி அரசாங்கம் என்ன தெரியுமா நினைக்கும், இந்த ஹதீஸ் அவர்களுடைய ஞாபகத்தில் இருந்தால் அடுத்த வருடமாக கூட இருக்கலாம் அந்த துருக்கி அரசாங்கம் சவுதியை நோக்கி சொல்லலாம், உங்களுடைய கட்டுமான வேலையில விலை இருக்கிறது, எங்களுக்கு சொந்தமான இடத்தை நீங்கள் எங்களுடைய கரத்திலே ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் அதனுடைய புனர் நிர்மாணத்தை சரிவர செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு முழு காபாவையும் இடித்து தரைமட்டமாக்கி அதனுடைய அடிச்சுவடுகளை கூட புனர் நிர்மாணம் செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கியதின் பின்னால் இந்த காபாவை நாங்களும் கட்ட மாட்டோம், கட்டுவதற்கு விடவும் மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரலாம். இந்த அதிநவீன யுகத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஒரே ஒரு மனிதர் முழு காபாவுக்கும் அந்த மருந்து துணிக்கைகளை தூவிவிட்டு அல்லது அவருடைய இந்த அதிநவீன யுகத்தின் மூலமாக அவருடைய கரத்திலே ரிமோட் கண்ட்ரோலை வைத்துக் கொண்டு முழு காபாவையும் ஒரு மனிதரால் சர்வசாதாரணமாக உடைக்க முடியும். வரையக்கரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் தோன்றிய மாபெரும் அறிவாளி என்பதை நாங்கள் அனைவரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னார்களே, ஒரே ஒரு மனிதரால் எப்படி உடைக்க முடியும் என்ற சிந்தனை பல காலங்களாக இருந்து வந்தது. இன்றிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் படித்த மக்கள், உலகத்தை விளங்கிய மக்கள், நாகரிகம் எது, இஸ்லாம் எது என்று பிரித்து விளங்கி நாகரிகத்தை ஒதுக்கி இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதரால் எப்படி அந்த காபாவை உடைக்க முடியும் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த சவுதி அரசாங்கம் பிழை செய்துவிட்டது என்று மீண்டும் காபா அந்த துருக்கிக்கு செல்லுமானால் அந்த துருக்கி அரசாங்கத்திடம் இதுவரைக்கும் காபத்துல்லா இன்னும் 40 வருடங்களுக்கு உடைத்து கட்டி இறங்கி உடைத்து புனர் நிர்மாணம் செய்ய முடியும் என்ற ஏற்பாட்டுக்கு இணங்கத்தான் இந்த சவுதி அரசாங்கம் செல்லுகிறது. அந்த 40 வருடத்தினுடைய உடன்படிக்கைகளையும் கேன்சல் பண்ணியதன் பின்னால் மீண்டும் துருக்கி அரசாங்கம் எதுக்குமானால், நாங்கள் பணம் இருந்தும் இவ்வளவு காலம் ஏன் ஹஜ் செய்யவில்லை என்று நினைக்க வேண்டிய ஒரு நிலைமை அடுத்து வரக்கூடிய வருடத்திலே அல்லது இன்னும் சில வருடத்திலே ஏற்பாடாகலாம், உண்டாகலாம். அதற்கு முன்னதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த வருடமும் எங்களிலே எத்தனையோ மனிதர்கள் நினைத்திருந்தால் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கலாம், சாதாரண விடயம். அப்படி இருந்தும் எங்களில் எத்தனையோ மனிதர்கள் ஹஜ்ஜுடைய அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளவில்லை, அந்த இபாதத்தை செய்ய தயாராகவில்லை. அடுத்த வருடமாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு செல்ல வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொள்ளுவோம், அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். அந்த உலகத்தின் அழிவும் காபாவை உடைக்கும் அந்த தருணமும் அடுத்த வருடத்திலே வந்துவிடக் கூடாது. காலங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தின் கடைசி காலம் வரும் பொழுதுதான் அந்த காபா உடைத்து தரைமட்டமாக்கப்படும் என்று நபிகளாருடைய ரகசிய தோழராக செயல்பட்ட கடைசி நாளிலே தான் தரைமட்டமாக்கப்படுமானால் உலகத்தின் கடைசி காலம் என்ற அடையாளத்தை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டதற்கு நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளம் தகவலும் இன்று என்னுடைய உங்களுடைய இந்த காலத்திலே நடந்து முடிந்து எத்தனையோ வருடமாகிவிட்டது. முதலாவது சொன்னார்கள், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளை போன்றிருப்பார்கள். இப்பொழுது எங்களுக்கே தெரியும் எத்தனையோ பெண்களுடைய மேனியில் ஆடை இருக்கிறது. அந்த ஆடை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆடை இருப்பதும் சரிசமமாக இருக்கிறது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலத்திலே புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், பெண்கள் ஆடை அணிந்திருந்தும் அணியாதவர்களை போன்றிருப்பார்களா? அதற்கு சரியான விளக்கம் தெரியாத காரணத்தால் இமாம் நவவி எழுதியிருக்கிறார்கள், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், அவர்களுடைய ஆடைக்கு அதிகமான பணங்களை செலவழித்து வீண்வெளியும் செய்திருப்பார்கள் என்று தான் இந்த ஹதீஸின் கருத்தாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார்கள் என்றால், அந்த முன்னைய காலம் எப்படி பரிசுத்தமான காலமாக இருக்கும்? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் எந்த அடையாளமுமே இல்லாத அந்த காலத்தில் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போன்றிருப்பார்கள். அந்த காலம் வந்தால் காபா உடைக்கப்படுவதை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இன்று நாங்கள் கண்கூடாக இந்த அடையாளத்தை இன்று நேற்று அல்ல, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாலே நாங்கள் கண்டுவிட்டோம். இன்னொரு அடையாளத்தை சொன்னார்கள், உலகத்திலே பெண்கள் இசை பாடிக்கொண்டு அவர்களே நடனமாடிக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு ஆண்களையும் வழிக்கெடுக்கக்கூடிய முறையில் அவர்களுடைய உடம்பின் அலங்காரத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றால் அந்த காலத்தில் காபா உடைக்கப்படுவதை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களிலே வியாபாரம் செய்பவர்களில் வட்டி தான் அவர்களுடைய வியாபாரத்தில் அதிகமாக கலந்திருக்கிறது. அதிகமானவர்களுடைய வியாபாரத்தில் இந்த வட்டியை விட்டு நாங்கள் ஒதுங்கவே முடியாது. இந்த வட்டி இப்படி செய்தால் இது கூடுமாக இருக்குமாகும். இஸ்லாமிய வங்கியில வட்டி எடுத்தால் இது கூடுமாக இருக்கும். இதற்கு இந்த முக்தி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறார் என்று இப்பொழுது நாங்கள் கதைகளை கட்டுகிறோமே. அன்று ரசூலுக்கும் சல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுடைய வியாபாரத்திலே வட்டி அல்லது வட்டியினுடைய புகையாவது படுமானால் காபா இடிக்கப்படுவதை நீங்கள் எதிர்பாருங்கள். மூன்றாவது சொன்னார்கள், யுஹவன், ஒவ்வொரு மனிதரும் எப்படி இருப்பான் என்றால் மோசடி செய்யும் அளவுக்கு தகுதி உள்ளவனாக இருப்பான். யாரும் யாரையும் எந்த விடயத்திலும் நம்பவே முடியாது. அப்படி நம்ப முடியாத ஒரு காலம் வரும் பொழுது காபா உடைக்கப்படுவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இன்று அதுவும் எங்களுடைய வியாபாரத்தில, எங்களுடைய உறவில, எங்களுடைய ஊரில, எங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது சொன்னார்கள், கடை தெருக்கள் அதிகமாகிக் கொண்டே போகும்,
கட்டிடங்கள் உயர்ந்து கொண்டே போகும். பெண்கள் பாதைகளிலே சுற்றி திரிய ஆரம்பித்து விடுவார்கள். ஆண்கள் கோழைகளாக மாறிவிடுவார்கள். தங்களுடைய வியாபாரத்திலே பொய்யை சொல்லுவார்கள். ஹராத்தை தான் அவர்கள் தேட வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். வெளியிலே நான் ஹராத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வேன், ஹராமாக இருந்தால் நான் விட்டு விடுவேன் என்று சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த ஆண்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கை நாணயம் உண்மை இருக்க மாட்டாது, பொய்யானவர்களாக மாறிவிடுவார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் கண்களின் மூலமாக ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். காதுகளிலே இசைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். கண்களின் மூலம் ஹராத்தை பார்ப்பதும் காதுகளின் மூலம் ஹராத்தை கேட்பதும் பாவம் என்றே நினைக்காத அளவுக்கு சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு மனிதர்களிடமும் மாறும். அப்படி மாறும் காலத்தில காபா உடைக்கப்படுவதை எதிர்பாருங்கள் என்று நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்களே, அந்த ஒவ்வொரு ஹதீஸும் இன்று என்னுடைய உங்களுடைய காலத்திலே பொருத்தமாக இருக்கிறது. அந்த பொருத்தமான ஹதீஸ்களை எத்தனையோ விடுத்தம் நாங்கள் கடந்து வந்தோம். இன்னொரு விடுத்தம் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால் யத்தகாரது ஸமான், காலங்கள் நெருங்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கும். அன்றிருக்கக்கூடிய மக்கள் அவர்களிடத்திலே இன்று என்ன திகதி என்று கேட்டால் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இவ்வளவு அவசரமாக ஒரு கிழமை முடிந்து விட்டதா, ஒரு நாள் முடிந்து விட்டதா, ஒரு மாதம் முடிந்து விட்டதா, ஒரு வருடம் முடிந்து விட்டதா என்று அன்று வரக்கூடிய ஒவ்வொருவரும் பேசுவார்கள். நீங்கள் ஹயாத்துடன் இருந்தால் அதனை காணலாம் என்று சொன்னார்கள். இன்று நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேகமாக செல்லுகிறது, ஒவ்வொரு நாளையும் முன்னைய காலத்திலே கழிப்பது அவ்வளவு சிரமமாக இருந்தது. ஆனால் இந்த ரமலான் வந்தது, எப்படி வந்தது, எப்படி முடிந்தது என்று தெரியாது. ஹஜ்ஜும் வந்தது, ஹஜ்ஜுடைய பிறநாளும் முடிந்து விட்டது. இனி எங்களுடைய வாழ்க்கை கபருக்கு செல்ல நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன தவறுகளை செய்திருக்கிறோம், என்ன நலவுகளை செய்திருக்கிறோம் என்று மற்றவர்கள் தெரிந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் விட்டுவிடுவோம். நான் செய்த நலவோ என்னுடைய உள்ளத்துக்கு தெரியும், நான் செய்த கெடுதி என்னுடைய உள்ளத்துக்கு தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா, என்னுடைய பட்டோலை வலது கையில் கிடைக்குமா இடது கையில் கிடைக்குமா, அல்லாஹ் என்னை பொருந்தி இருக்கிறானா அல்லது என் மீது கோபப்பட்டிருக்கிறானா என்று எனக்கு தெரியும். இதே போன்று உங்களுக்கு தெரியும். அப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே நரகம் செல்லக்கூடிய முறையில் தான், பாவத்தில் தான், செத்த முறையில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது என்றால் நாங்கள் உண்மையான முறையில் தௌபா செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்களும் பாவிகளோடு ஒன்று சேர்ந்திருந்து பாவிகளுக்கு வரக்கூடிய இழிவுகளை போன்று கேவலங்களை போன்று எங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. நாங்கள் பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் கல்வி படித்து கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுகிறோம், நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் உண்மையை தான் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் உங்களை நம்பக்கூடிய முறையில் நீங்கள் நடக்க வேண்டும், தகாத வார்த்தைகள் சொல்லக்கூடாது என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்கள், வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நாங்கள், தொழில் புரியக்கூடிய நாங்கள் உண்மை சொல்லுகிறோமா, நம்பி நடக்கிறோமா, தகாத வார்த்தைகளை ஒழிகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் தோன்றிய சகல மனிதர்களுக்கும் ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்ததின் பின்னால் அவர்கள் மரணம் அடைந்து விடுவார்கள். கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பி நிற்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஜஹீம் என்ற ஒரு நரகத்தை அல்லாஹ் வைத்து இருக்கிறான். அந்த ஜஹீம் என்ற நரகத்துக்கு மேலால் தான் சிராத் என்ற பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தை கடப்பதற்கு நிற்கும் பொழுது அந்த பாலம் இருட்டு நிறைந்த நெருப்புக்கு மேலால் தான் நடக்க வேண்டும். நரக நெருப்புக்கு மேலால் ஒரு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த நரக நெருப்பு ஜுவாலையின் வெளிச்சத்தினால் அந்த பாலத்தை கடந்து விடலாம் என்ற சிந்தனை எங்களுக்கு வருவதற்கு முன்னாலே நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பை அல்லாஹ் 3000 வருடம் சூடாக்கினான். அந்த 3000 வருடம் சூடாக்கப்பட்ட அந்த நரக நெருப்பு
கருப்பு நிறம் உள்ள நெருப்பாக இருக்கும். அந்த கருப்பு நிறம் உள்ள நெருப்புக்கு மேலால் சிறாப்பாலத்தை எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறான். 25,000 கிலோமீட்டர் 25,000 வருடம் தொலை தூரம் அந்த பாலத்தில நடக்க வேண்டும். அந்த பாலம் முடியை விட மெல்லிசானது, கத்தியை விட கூறானது. யாரும் தங்களுடைய தைரியத்தால் நடந்துவிட முடியாது. நல்லவர்கள் பாக்கியவான்கள் மின்னல் வேகத்தில் கண் சிமட்டும் பொழுது கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள். பாவிகள் அந்த பாலத்தை கடக்க முடியாது. தவந்து தவந்து சிலர் அவர்களுடைய அமல்கள் போதிய அளவுக்கு இல்லை என்ற காரணத்தால் அந்த நரகத்தில் விழுந்து விடுவார்கள் என்று நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அந்த பாலத்திலே பெற்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் நிற்பார்கள். பிள்ளைகள் உண்மையை சொன்னார்கள், பொய் சொல்லவில்லை, நம்பிக்கையாக நடந்தார்கள், தகாத வார்த்தைகளை மொழியவில்லை. இந்த பெற்றார்கள் மூத்தவர்கள் சமூகத்திலே நல்ல பிள்ளைகளை வளர்த்து விட்டவர்கள். இவர்களுடைய வியாபாரத்தில பொய்யை சொன்னார்கள், கோபம் வந்தால் தகாத வார்த்தைகளை மொழிந்திருந்தார்கள். இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடன் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பான். கெட்டவர்கள் யார்? முனாஃபிக்குகள். முனாஃபிக் என்றால் யார்? யாரிடம் 4 பண்புகள் இருக்குமோ அவர் முனாஃபிக் தான். பொய் பேசுவார், மோசடி செய்வார், வாக்குக்கு மாற்றம் கொடுப்பார், கோபம் வந்தால் மாத்திரம், யாருடனாவது சண்டைக்கு போனால் மாத்திரம் தூசணம் பேசுவார், ஏனைய கட்டங்களில் அழகாக பேசுவார். இவன் தான் முனாஃபிக் என்று நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 4 விடயத்திலும் நான் ஏதாவது ஒரு விடயத்தில் இருந்தால் இந்த மின்னருக்கு மேல் நான் நிற்கலாம், நான் ஒரு முனாஃபிக் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் யாராவது இந்த 4 விடயத்தில் ஏதாவது ஒரு விடயத்தில் உள்வாங்கப்படுவீர்கள் என்றால் இந்த பள்ளுவாயிலே எர்த்திக்காப்புடைய நியத்துடன் நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் முனாஃபிக் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த முனாஃபிக்களும் நல்லவர்களும் சிறப்பாலத்திலே ஒரு கட்டம் வரும், தங்களுடைய பிள்ளைகள் பொய் சொல்லி இருக்க மாட்டார்கள், தகாத வார்த்தைகளை ஒளிந்திருக்க மாட்டார்கள், மோசடி செய்திருக்க மாட்டார்கள், வாக்கு மாற்றம் செய்திருக்க மாட்டார்கள். சிறாப்பாலத்தில் இருக்கும் பொழுது அந்த இருட்டு நிறைந்த அந்த இருளான பாலத்தில் ஒவ்வொருவருடைய அமலுக்கு ஏற்ற முறையில் அல்லாஹ் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருப்பான். பிரகாசத்தை கொடுக்கும் பொழுது தாங்கள் பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா அந்த சிறாப்பாலத்திலே இருள் நிறைந்த கத்தியை விட கூறான முடியை விட மெல்லியதான அந்த பாலத்தை கடப்பதற்கு பிரகாசத்தை கொடுத்து விடுவார். அந்த பிரகாசத்தை வைத்து அந்த சிறுவர்களும் அந்த நல்லவர்களும் அந்த பாலத்தை கடக்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றார்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், மனைவி, பிள்ளை, தாய் என்று உறவினர்கள் உட்பட தன்னை அறிந்தவர்கள் உட்பட சகலரும் அவர்களிடம் சென்று சொல்லுவார்கள், உன்னுடைய அந்த பிரகாசத்தை எனக்கும் பட வைப்பாயாக, உன்னுடைய பிரகாசத்துடன் சேர்ந்து நானும் சுவர்க்கத்துக்கு வந்து விடுகிறேனே, எனக்கும் நீ அந்த பிரகாசத்தை தர வேண்டுமே என்று சொல்லுவார்கள். அன்றைய நாள் மோமினுக்கும் இந்த முனாஃபிக்கும் எந்த ஒரு தொடர்பையும் அல்லாஹ்வில் அமலாக்கி விடுவார். ஹாலில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் லில்லதீன ஆமனும் துரூனா நக்ஸமித் மின் நூரிக்கும், உங்களுடைய பிரகாசத்தில் நாங்களும் ஒரு பங்கெடுத்துக் கொள்கிறோமே எங்களுக்கும் பாருங்களே என்று கேட்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுவார்கள், உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்த அந்த பிரகாசத்துக்கு தகுதியானவர்கள் என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுவார்கள், இங்கே உன்னுடைய பிள்ளை என்று என்னை பார்க்க வேண்டாம், என்னுடைய பிள்ளை என்று நான் உங்களை பார்க்க மாட்டேன், அல்லது என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, அல்லது உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உறவு முறைக்கே இடம் கிடையாது, நட்புக்கே இடம் கிடையாது, அறிமுகத்துக்கே இடம் கிடையாது, பின்னால் யாரிடமாவது உன்னுடைய கதைகளையும் உலகத்திலே நான் உனக்கு இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என்று வேண்டியதை சொல்லிக்கொள், உனக்கு யாராவது ஒருவன் பிரகாசம் தந்தால் அந்த பிரகாசத்தை நீ எடுத்துக்கொள், என்னுடைய பிரகாசத்திலே எந்த பங்கும் உனக்கு கிடைக்க மாட்டாது என்று சொல்லிவிட்டு நல்லவர்கள் சுவர்க்கத்தில் நுழைய பொய் சொன்னவன், கோபம் வந்தால் கெட்ட வார்த்தையை ஒழிந்தவன், மோசடி செய்தவன், வாக்குக்கு மாற்றம் கொடுத்தவன், தலையில் கை வைத்து அந்த சிராத் பாதத்தை என்னால் கடக்க முடியவில்லையே என்று சிந்தித்துக் கொண்டு முஸ்லீமாக அல்லவா பிறந்திருப்பான். ஏதோ ஒரு நாளாவது அவனுடைய பெற்றார்கள் அவனுடைய இமாம்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல விடயத்தை செய்திருப்பாரே, அந்த நல்ல விடயத்தின் மூலம் அந்த பாலத்தின் சிறிது தூரத்தை கடப்பார். அதற்கு பின்னால் அந்த பாலத்திலே முட்டுக்காலை மடித்து அமர்ந்திருப்பார். அவரால் தாகம் தாங்க முடியாது, கேவலம் தாங்க முடியாது. அந்த பாலத்துக்கு கீழால் ஜஹீம் என்ற நரகத்திலே விழுந்து விடுவார். ஜஹீம் என்ற நரகத்தில் முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? ஜஹீம் என்ற நரகத்திலே சிறார் பாலத்தை கடக்க முடியாது. அந்த பாலத்திலிருந்து கீழே விழக்கூடிய முதலாவது தண்டனை, அந்த மனிதருக்கு கொடுக்கப்படும் முதலாவது தண்டனை என்றால் ஆளை நிப்பாட்டாது ஓட வைத்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹு தஆலா மலக்குகளை வைத்து ஓட வைத்துக் கொண்டே இருப்பான். அந்த மனிதர் தப்பிக்கொண்டே செல்வார். யாராவது என்னுடைய ஓட்டத்தை நிறுத்துங்களே, யாராவது என்னுடைய ஓட்டத்தை நிறுத்துங்களே என்று சொல்லிக் கொண்டிருப்பார். உலகத்திலே நாங்கள் 5 மணி நேரம் நிக்காது ஓட வேண்டும் என்று சொன்னால் 5 மணி முடியும் பொழுது எங்களுடைய ஜனாதாவை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஜஹீம் என்ற நரகத்திலும் இதே போன்றுதான், நிக்காது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இவரால் ஓட முடியாது. அதே இடத்தில் மயங்கி விழுந்தது பின்னால் மீண்டும் இவருடைய மயக்கத்தை அல்லாஹ் தெளிய வைப்பான், மீண்டும் ஓட வைப்பான். என்ன காரணம் தெரியுமா? உலகத்தில் நலவு சொல்லப்பட்டது, நீ முனாபிக்கு என்று சொல்லப்பட்டது, முனாபிக்குடைய அடையாளம் உன்னிடத்தில் இருக்கு என்று சொல்லப்பட்டது. அதனை செரிமணிக்காது, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றாது. புறமுதல் காட்டி ஓடினாய் அல்லவா, இப்பொழுது நீ ஓட வேண்டும் என்று அல்லாஹ் ஓட வைப்பான். அந்த மனிதர் ஓடி ஓடிக்கொண்டே இருப்பார். அவர் செல்ல வேண்டிய தூரமும் வரமாட்டாது, ஓடி முடிக்கவும் முடியாது. மீண்டும் மயங்கி விழ, மயக்கம் தெளிய மீண்டும் ஓட விடுவான். இப்படியே அதிகமான காலம் அவருக்கு சென்றதன் பின்னால் தான் செய்த சகல குற்றங்களையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒப்புக்கொண்டதன் பின்னால் இவரை நரகிலே அல்லாஹ் தஆலா போடுவான். அந்த நரகத்தினுடைய வேதனைகளை எத்தனையோ விடுத்தம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கேவலமான ஒரு நிலைமை எனக்கும் வந்துவிடக் கூடாது, உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. அந்த கேவலமான நிலைமை வருவதற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்திருக்கிறோம் என்று என்னை படைத்த இறைச்சகன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்மையாக தெரியும். அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் துஆ செய்வோம், கையேந்துவோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்கு பூர்த்தியாக முயற்சி செய்வோம். அத்துடன் இன்றைய நாள் அந்த காமாவிலே மரணித்த அந்த நல்ல மனிதர்களுக்காக வேண்டி சலாத்துல் ஜனாயிஸ் அல் ஹாயிப் ஜனாசா, ஹாயிபான ஜனாசா எங்களுடைய ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது முடித்தவுடனே தொலை வைக்கப்படும். நாங்கள் அவசரமாக கலைந்து சென்று விடாது அந்த ஜனாசாவுடைய தொழுகையையும் தொழுது அவர்களுக்குரிய துஆவை செய்வதை போன்று எங்களுடைய இறுதி முடிவுகளும் நல்ல முறையில் வர வேண்டும் என்று துஆ செய்து ஈருலகிலும் உயர்தரமான வெற்றியை பெற்ற மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. யாழ்லா எம் அனைவருடைய தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மன்னிப்பதற்கு தௌஃபீக் செய்து அருள்வாயாக. நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சகல அளவுகளையும் எம் அனைவருக்கும் தந்தருவாயாக. நபிகளால் பாதுகாப்பு தேடிய சகல விதமான கெடுதிகள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.